முதல் அடியில் உள்ள இரண்டாம் அடியில் உள்ள, முதல் அடியிலேயும் உருவரும் வருகின்றது, இரண்டாம் அடியில் வருது இல்லையா, உருவரும் மரங்கள். அதை முதல வச்சுக்கணும். பதவுரை பார்த்தா நமக்கு தெளிவாக தெரியும். உருவரும் மரங்கள், உருவரும் மரங்கள்னா என்ன, எளிதான பொருள் தான். உருவமாய் விளங்குகின்ற மரங்கள், வித்தின் கதித்தெழும், அதோட தொடர்ச்சியா இருக்கு. உருவரும் மரங்கள் வித்தில் கதித்தெழும் அப்படின்னா, மரங்கள் உருவமாக வருகின்ற மரங்கள் எதிலிருந்து தோன்றுகின்றன, அவற்றுக்கு முதலாகிய வித்தினின்றும் தோன்றுகிறது காரணம் அப்படின்னு வடமொழியில சொல்றத தமிழ்ல முதல்னு சொல்றோம். அவற்றின் முதலில் இருந்து, காரணத்திலிருந்து தோன்றி எழும். அதுபோல முதலடிக்கு வாங்க, வினையால் விதிப்படி. வினையால் விதிப்படி, வினையால் என்ன, உயிரின் வினைக்கேற்ப, உயிரின் வினைக்கேற்ப விதிப்படி, இறைவன் விதித்த இந்த ஆணையின்படி. இறைவன் ஆணையால் உரு, உரு முதலடியில் இருக்கு இல்லையா, உருன்னு சூக்குமத்தே உரு வரும். அதை வந்து உரு சூக்குமத்தே வரும்னு வச்சுக்கோங்க. உருன்னா என்ன, தூள உடம்புகள். அதாவது உருவமாய் விளங்குகின்ற மரங்கள் அவைக்கு முதலாகிய வித்தி நின்றும் தோன்றியலும். அதுபோல வினைக்கு ஏற்ப இறைவன் ஆணையால் அத்தூள உடம்புகள் எதிலிருந்து வரும், மரங்கள் வித்திலிருந்து வருகின்றன, அது மாதிரி தூள உடம்புகள் எதிலிருந்து வரும், சூக்குமத்தே வரும். தூள உடம்புகள் அவைக்கு முதலாகிய சூக்கம உடம்பு நின்றும் தோன்றும் இல்லையா. தோன்றி விளங்குகின்ற மரங்கள் எல்லாம் அவற்றுக்கு முதலாகிய விதையிலிருந்து தோன்றுவது போல, தூள உடம்புகள் எல்லாம் வினைக்கு ஏற்ப இறைவன் ஆணையால் சூக்க உடம்பு நின்றும் தோன்றும் அப்படின்னு சொல்லி சொன்னார், இந்த கருத்தை சொன்னார். ஆக மரத்துக்கு விதை காரணமா இருப்பது மாதிரி தூள உடம்புகளுக்கு சூக்கம் உடல் காரணமாக இருக்கிறது, அந்த அளவுக்கு அந்த ஓமையை கொள்ளலாம் அப்படின்னு சொன்னார்கள். அப்போ இதையும் முற்றுவோமையாக்கி இதுல ஒரு கேள்வி கேட்டா, என்ன அப்படின்னா, மரம் அழிந்த வழி அதற்கு முதலாக இருந்த விதை எல்லாம் தான் சேர்ந்து அழிஞ்சு போயிருது இல்லையா, அந்த மாதிரி தூள உடம்பு பிராரத்தையிலே நீங்கும் பொழுது சூக்கம் உடம்பும் சேர்ந்து அழிந்து விடுமோ என்று ஒரு கேள்வி கேட்கிறேன். மரமும் வித்தும் களியும், மரமும் வித்தும் களியும் அப்படின்னா, மரம் கழியும் போது வித்தும் சேர்ந்து கழியும். மரம் அழிந்த வழி அதற்கு மூலமாகிய வித்தும் உடன் அழியும் ஆதலின், பின் சூக்கம் அழியும் எண்ணின், சூக்கம் அழியும் தான் பாடல இருக்கு, எண்ணின் நம்ம சேர்த்துக்கணும். சூக்கம்னா அந்த இடத்துல சூக்குமம்னு தான் அர்த்தம், அதுதான் சூக்கம் இருக்கின்றது, அது ஒரு வகை சிதைவு, அதை சொல்வார்கள். என்ன, மரம் அழிந்த வழி அதற்கு மூலமாகிய வித்தும் உடனடியும் ஆதலின், நீங்க வந்து மரமும் வித்தும் போலன்னு ஓமை சொன்னீங்களே, எதுக்கு இந்த சூக்கும் உடலுக்கும், இந்த தூள உடலுக்கும் சூக்கும் உடலுக்கும் சொல்லும் போது, தூள உடல் மரம் மாதிரி சூக்கும் உடல் வித்து மாதிரி சொன்னீங்களே, அப்போ மரம் அழியும் போது அதனோடு வித்தும் உடனடிதல் மாதிரி இந்த தூள உடல் பிராரத்த எல்லையில் அழியும் பொழுது வித்தாக இருக்கின்ற சூக்கும் உடலும் சேர்ந்து அழியுமோ, சூக்கம் அழியும் எண்ணின் சுக்குடன் அழியுமோ என்று கேட்டால், அதுபோல தூள உடம்பு கட்ட வழி பின்னர் அதற்கு முதலாகிய சூக்கு உடம்பு அழியும் போலுமெனின் அற்றென்று, அந்த நோக்கில் சொல்லப்பட்டதல்ல மரம் வித்து ஓமை. இந்த மரத்துக்கு வித்து காரணமா இருப்பது மாதிரி தூள உடம்புக்கு சூக்குடல் காரணம், அவ்வளவுதான் இல்லையா. அற்றென்று சூக்குமத்தில் சூளம் தோன்றுதல் மாத்திரைக்கு ஒரு உடை ஒப்புமை அல்லது முற்றுவோமை அண்மையான். யா, சூக்குடல் இருந்து தூள உடல் தோன்றுவதற்கு மட்டும்தான் அது ஓமை, இது அழியும் போது என்ன ஆகுங்கிறதுக்கு அது ஓமை அல்ல. அப்போ அதற்கு இங்க என்ன ஓமை சொல்ல போறீங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு தான் சொல்ல வருகின்றார்கள், மதிக்கு ஏழு கலைகள் போல வருவது போவதாமே. இந்த இடத்துக்கு தான் சந்திர கலைகள் ஓமை சொல்றாங்க. என்ன, சந்திரனுக்கு உளவாகிய கலை பதினாறில், கலை எத்தனை, பதினாறு, சந்திரனுக்கு உளவாகிய கலை பதினாறு, காரணமாகிய ஒரு கலை அழியாது நிற்க மற்ற கலைகள் தோன்றுதலும் ஒடுங்குதலும் போல, மூலமாகிய சூக்கும உடம்பு அழியாது நிற்க அதனின்று தூள உடம்புகள் தோன்றி ஒடுங்கும் என்று சொல்லி சொன்னார். ஆக சந்திரனுடைய கலைகள் ஓமை வந்து போன பாடல்ல உரையில மறுத்தார். அது எதுக்கு அப்படின்னா, சந்திரன்ல வந்து அந்த கலைகள் கிடப்பது மாதிரி, சந்திரனுடைய அந்த மூலமாகிய கலையில மற்ற கலைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக கிடப்பது மாதிரி, காரணமாகிய சூக்ம சரீரத்தில காரியமாகிய ஸ்தூல சரீரங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக கிடக்கும் அப்படின்னு நினைச்சுவிடக்கூடாது, முற்றுவோமையா கொள்ளக்கூடாதுங்கிறதா மறுத்தா. எந்த ஓமையும் முற்றுவோமை இல்லை, வித்தில இருந்து மரம் தோன்றுவது மட்டும் முற்றுவோமை இல்லைன்னு இல்லை, எந்த ஓமையும் முற்றுவோமை இல்லை, ஒவ்வொரு நோக்குக்கு தான் ஒவ்வொன்று இல்லையா. அந்த சந்திர கலையில மற்ற கலைகள்லாம் வந்து ஒன்றன் மேல் ஒன்றாக கிடப்பது மாதிரி சூக்ம சரீரத்தில் ஸ்தூல சரீரங்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக கிடக்கவில்லை, அப்ப எதற்கு அப்படின்னா, அந்த காரணமாகிய கலை அப்படியே இருக்க காரியமாகிய கடைகள் வந்து தோன்றி மறைவது போல, காரணமாகிய சூக்கு உடம்பு அப்படியே இருக்க காரியங்களாகிய தூள உடல் தோன்றுதலும் மறைதலும் செய்கின்றன. ஏற்கனவே வேர்ல இருந்து இன்னொரு மரம் தோன்றுவது சொன்னார்கள். மரம் அழியும் போது வேறு அப்படியே இருக்கு, வேர்ல இருந்து இன்னொரு மரம் தோன்றுவது சொன்னார்கள். அது இன்னொரு மரம் தோன்றுவது, அது வந்து காரணம் அழியவில்லை என்பதற்கு அதை நம்ம வச்சுக்கலாம். இது வந்து என்னன்னா, காரணம் அப்படியே இருக்கு, ஆனா பல்வேறு காரியங்கள் தோன்றுகின்றன. அந்த காரியங்கள் தோன்றுவதற்கும் மறைவதற்கும் சேர்த்து சொன்ன மாதிரியாச்சு இல்லையா. காரணமாகிய சந்திரகளை அப்படியே இருக்கு, காரியங்களாகிய சந்திரகலைகள் தோன்றுகின்றன மறைகின்றன. அதே மாதிரி காரணமாகிய சூக்குடம்பு அப்படியே இருக்கிறது, காரியங்களாகிய தூள உடம்புகள் வருகின்றன போகின்றன இல்லையா. வருதல் போதல் ரெண்டுக்கும் சேர்த்து இந்த ஓமை. வேர்ல இருந்து மரம் தோன்றது காரணம் அழியாம இருந்து ஒரு காரியம் தோன்றதுக்கு மட்டும்தான். ஆகவே இது இன்னும் முழுமையான ஓமையாக இதை சொன்னார்கள். கடைசியில் என்ன சொன்னார்கள், சூக்கு உடம்பு இல்லாவிட்டால் தூள உடம்புகள் எதுவும் தோன்றி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி உறுதியா முடிக்கின்றார்கள். எத்தனையோ தூள உடம்புகளை நீங்கள் பார்க்கின்றீர்களே இல்லையா, பூச்சிகளாகவும் பறவைகளாகவும் மிருகங்களாகவும் மனிதர்களாகவும் தாவரங்களாகவும் நாம் பார்க்கின்றோமே. இது எத்தனை விதமான தூள உடல்களை பார்க்கின்றீர்கள். இந்த தூள உடல்கள் இருக்கின்றன அல்லவா, சூக்கு உடல் என்று அதற்கு இல்லாவிட்டால் எந்த தூள உடலும் தோன்றி இருக்க முடியாது. இதுதான் அறுத்தாபத்திய அளவை. இப்படி இல்லாவிட்டால் இப்படி நடக்காது, அப்ப இப்படி நடக்கிறது, அப்போ அப்படி இருக்கணும், அதான் அறுத்தாபத்திய அளவைன்னு சொல்வார்கள். அறுத்தாபத்திய அளவையால் சூக்கு உடல் இல்லாவிட்டால் தூள உடம்புகள் தோன்றி இருக்க மாட்டா, ஆனால் தூள உடம்புகள் தோன்றி இருப்பதை பார்க்கின்றோம். ஆகவே அவற்றுக்கு மூலமாக சூக்கு உடல் உண்டு என்று சொல்லி நிறைவு செய்கின்றார். இந்த கருத்தை நிறைவு செய்கின்றார். இங்கே உருவமாக உதித்திடா அப்படின்னு சொல்றார். இன்று அத்தூள உடம்புகள் தமக்கு ஒரு முதல் இல் வழி, தமக்கு ஒரு காரணமாகிய சூக்கு உடம்பு இல்லாத போது உருவமாக தோன்றிடா. உரையில தான் சொல்றார், இவ் அறுத்தாபத்தியால் அது உண்டு என்பது அறியப்படும். இந்த அறுத்தாபத்திய அளவையினாலே சூக்கு உடல் உண்டு என்பது அறியப்படும். பொழிப்புரையை பார்க்கலாம். மரம் தோன்றுதல் வித்தை இன்றியமையாதவாறு போல அத்தூள உடம்பு தோன்றுதலும் தனக்கு ஒரு முதல் இல்வழி கூடாது என்னும் அறுத்தாபத்தியால் அது உண்டு என்பது அறியப்படும் என்பதா. சூக்கு உடம்பு உண்மைக்கு பிரமாணம் கூறியவாறு, சூக்ம உடல் என்று ஒன்று உள்ளது என்று சொல்லி பிரமாணம் சொல்கின்றார்கள். அதுக்கு பிரமாணம் காட்டிவிட்டார்கள். ஆண்டு தோன்றும் ஆசங்கையை நீக்குதற் பொருட்டு, எந்த இடத்துல தோன்றது, வித்திலே இருந்து மரம் தோன்றதுன்னு சொல்லும் போது ஒரு ஆசங்கை, ஒரு ஐயம் ஏற்படுகின்றது. அந்த ஐயத்தை நீக்குதற் பொருட்டு மதிக்கழு கலைகள் போல வருவது போவதாம் எனவும் உடன் கூறினார். மரம் கழிந்த வழி வித்தும் உடன் கழியுமோ அப்படிங்கும் போது கழியாது. சந்திர கலைகளிலே காரியங்களாகிய கலைகள் தோன்றுகின்றன மறைகின்றன, ஆனால் காரணமாகிய கலை மறையாமல் இருக்கின்றது. அதுபோல காரியமாகிய சூக்கு உடம்பு தோன்றலாம் மறையலாம், காரணமாகிய சூக்ம உடம்பு இல்லையா, காரியமாகிய தூள உடம்பு தோன்றலாம் மறையலாம், ஆனால் காரணமாகிய சூக்கு உடம்பு நிலையாக இருக்கும் என்பதற்கு மதிக்கழு கலைகள் என்ற ஓமையை கூறினார். அற்றேயல் தூள வடிவுக்கு காரணம் ஐம்பெரும்பூதமே அமையும், சூக்கும வடிவு எற்றுக்கணி. இது உரையாசிரியரே மேலும் ஒரு கருத்தை எழுப்பி அது அந்த சந்தேகமும் நமக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மிக சிறப்பாகவும் கருணையோடு நமக்கு விளக்குகின்றார்கள். ஐயா ஐம்பெரும்பூதங்களின் காரியம் தானே தூள உடம்பு, அப்படிதானே எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க என்ன சூக்ம உடம்பின் காரியம் தூள உடம்புன்னு சொல்றீங்களே, ஐம்பெரும்பூதங்களின் காரியம் அல்லவா இந்த தூள உடம்பு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாங்க. என்ன தூள வடிவுக்கு காரணம், தூள வடிவுன்னா தூள உடல் தான், தூள வடிவுக்கு காரணம் ஐம்பெரும்பூதமே அமையும், ஐம்பெரும்பூதங்களே போதும். ஆமா, சூக்ம வடிவு எட்டுக்கேணி, சூக்கு உடம்பு தான் எதுக்கு அதெல்லாம் அப்படின்னா அறியாது கூறினாய். நமக்காக என்ன அற்புதமா அதை வச்சிருக்காங்க பாருங்க தர்க்கத்தை. அறியாது கூறினாய், என்ன பேசுறப்பாணி. சர்க்காரியவாதத்தில் தூள பொருட்கு காரணம் சூக்கும பூதமே ஆவதன்றி பெரிதில்லை எனவும். ஐம்பெரும் பூதங்க அவையே தூளம் இல்லையா, அவை வெளிப்பட்டு விளங்கக்கூடியவை, எனவே அவை தூளம். அப்ப இந்த தூள உடம்புக்கு தூளமாகிய பூதங்கள் எவ்வாறு காரணமா இருக்க முடியும் இல்லையா. ஒரு தூள வடிவுக்கு காரணம் ஒரு சூக்கும வடிவாகத்தான் இருக்க முடியும். ஆகையினாலே இந்த தூள உடல் இருக்கின்றதே இது ஐம்பெரும்பூத மயமாக இருக்கின்றதுன்னு சொல்லலாம். ஐம்பெரும்பூதங்கள் தான் இந்த தூள உடம்பு காரணம்னு சொல்ல முடியாது. ஐந்து பூதங்களும் இதுல வந்து சேர்ந்திருக்குன்னு சொல்லு, அது காரணமா இருக்குன்னு சொல்லாது. தூள உடம்பு ஐம்பூத வடிவம், தூளபூத வடிவம். அப்ப இதுக்கு காரணம் எதுவா இருக்கணும், சூக்கும பூதமா தான் இருக்கணும். நீ ஐம்பூதம்னு சொன்னதை வரைக்கும் சரிதான், அது தூள ஐம்பூதங்கள் அல்ல, சூக்கும ஐம்பூதங்கள். அந்த சூக்கும ஐம்பூதங்கள் என்பது சூக்கும உடலில் இருப்பவைதான். சூக்கும ஐம்பூதங்கள் தான் சேர்ந்துதான் சூக்கும உடலே இருக்கின்றது. அதுதான் சொல்கின்றார்கள். சர்க்காரியவாதத்தில் தூள பொருட்கு காரணம் சூக்கும பூதமே ஆவதன்றி பிரிதில்லை எனவும், அச்சூக்கும உடம்பாவது சூக்கும பூதம் எனப்படும். சூக்கும பூதத்துக்கு இன்னொரு பேர் சொல்றாங்க, சூக்கும பூதம் எனப்படும் தன்மாத்திரையான் என்ற வடிவாகலின். சூக்கும பூதத்துக்கு தான் இன்னொரு பேர் என்னது, தன்மாத்திரை. சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம், ஐந்து தன்மாத்திரைகள் அடுத்த அதிகரணத்தில் விளக்கமா பார்க்க இருக்கின்றோம். சத்தம், பரிசம், ரூபம், ரசம், கந்தம், ஐந்து தன்மாத்திரைகள் தான். இவற்றை வந்து சுவை தொடங்கி தமிழ்ல சொல்வது வழக்கு, திருக்குறள் இருக்கு. சுவை, ஒளி, ஊறு, ஓசை, மனம், இந்த ஐந்து தன்மாத்திரைகள் இவை தான் சூக்கும பூதங்கள். இவை சூக்கும சரீரத்திலே இருக்கின்றன. இவற்றிலிருந்துதான் தூளபூதமயமான இந்த தூள சரீரம் உண்டாகின்றது. அச்சூக்கும உடம்பாவது சூக்கும பூதம் எனப்படும் தன்மாத்திரையான் என்ற வடிவாகலின், அதன் காரியமாதல் பற்றியே தூள உடம்பை ஐம்பெரும்பூத வடிவம் என்பதெனவும். ஐயா, சூக்கும பூதத்திலிருந்து இந்த தூள உடல் தோன்றதுனால இந்த தூள உடல் என்ன சொல்றாங்க, தூள ஐம்பூத வடிவம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, ஐம்பெரும்பூத வடிவம் என்பதும் தெற்றென உணர்ந்து கொள்க, தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மாதிரி கேள்விகள் பொருந்தாத கேள்விகள் கேட்கக்கூடாது. எப்படி ஒரு மாணவன் கேள்வி மாதிரி சொல்லி ஆசிரியர் வந்து இது பொருந்தாத கேள்வின்னு சொல்லி அதுக்கு தகுந்த விளக்கம் சொல்லி தெளிவாக உணர்ந்துக்கோ இல்லையா, எவ்வளவு அருமையாக அந்த நடை அமைந்துள்ளது பாரு. தெற்றென உணர்ந்து கொள்க. உருவரு மரங்கள் வித்தில் கதித்தெழும் என்பது எடுத்துக்காட்டு ஓமை. உருவமாக தோன்றுகின்ற மரங்கள்லாம் வித்திலிருந்து வந்தவைங்கிறது வந்து எடுத்து ஓமையாக எடுத்துக்காட்டிய செய்தி. மரமும் வித்தும் களியும் என்பதும் ஓமையாக சொன்னது. இதெல்லாம் குறிப்புகள், பொழிப்புரையில வந்து வார்த்தைக்கு வார்த்தை பொருள் எழுதல, சுருக்கமா எழுதிட்டாங்க. இதெல்லாம் குறிப்புகள். இந்த குறிப்புகளை வச்சுதான் நம்ம குருமூர்த்திகள் பதவுரை அருளியிருக்கின்றார்கள். சரி, இதெல்லாம் எடுத்துக்காட்டு ஓமை. அழியும் சூக்கம் எண்ணில் என்று உரைத்துக் கொள்க. சொன்ன இல்லையா, அழியும் சூக்கம் தான் பாட்டுல இருக்கு. அழியும் சூக்கம் எண்ணில், மரம் அழியும் போது விதையும் சேர்ந்து அழியும், அதே மாதிரி தூள உடல் அழியும் போது சூக்கும் உடலும் சேர்ந்து அழியும் எண்ணில் என்றால் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா சரி, சூக்குமம் என இருக்க வேண்டியது பாடல்ல வந்து சூக்கம்னு இருக்க, அது ஒரு சிதைவு. அந்த சிதைவுக்கு என்ன பேரு, பாகத சிதைவு, பிராகிருத சிதைவு என்றும் கூறுவார்கள். பாகத சிதைவு ஒரு சிதைவு வழக்கு, பேச்சு வழக்குல கொஞ்சம் மாறும். அது வந்து சில சிதைவு வழக்குகளை செய்யுளில் நம்ம பார்க்கலாம். இவை மூன்று செய்யுளானும், இன்று நாம் சிந்தித்த இந்த மூன்று செய்யுளானும் என்ன உண்மை தெரிகிறது. சூக்கும உடம்பு முதற்காரணமாறு உணர்த்தி, தூள உடம்புகளுக்கு சூக்கும உடம்பே முதற்காரணமாக இருப்பதை உணர்த்தி, தான் பல வேதங்காட்டுதல் பற்றி சர்க்காரியவாதத்திற்கு எழுக்கின்மை கூறப்பட்டது. இருவினை அனாதி ஆதி பாடல சொன்னார்கள் இல்லையா, இருவினையானது பல்வேறு தூள உடம்புகளுக்கும் காரணமாக அமைகிறது அப்படின்னு சொல்லி. ஒரு சூக்குடலில் இருந்து பல்வேறு தூள உடம்புகள் பிறவிதோறும் தோன்றுகின்றன. அதுக்கு காரணம் உயிர்கள் செய்கின்ற வினைகள் பல வகையாக இருக்கின்றன. அந்த வினைதான் காரணம்னு சொல்லும் போது, அப்ப பல்வேறு தூள உடல்கள் தோன்றுங்கிறது தான் என்ன சொன்னாங்க, பல பேதம் காட்டின்னு சொன்னார்கள். இப்ப பல்வேறு தூள உடல்கள் எங்கிருந்து தோன்றுகின்றன அப்படிங்கும் போது சூக்குடலிருந்து தோன்றுகின்றன. அது சர்க்காரியவாதத்துக்கு பொருந்துமானு ஐயம் வந்தது. அதுக்கு விளக்கமாக தான் அமைந்துள்ளன இந்த மூன்று பாடல்களும் என்று கூறினார்கள். இனி இறுதி பாடல்ல பார்த்தால், அற்றே இப்பெற்றித்தாகிய சூக்கும உடம்புக்கு மூலம் வேறில்லை போலுமெனின். இப்ப எல்லா விதமான தூள உடம்புகளும் இந்த சூக்கு உடம்புலிருந்தான் தோன்றுகின்றன. அப்ப இந்த சூக்கும் உடம்பு தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். இந்த சூக்கும் உடம்புக்கும் ஆதாரமா வேற எதுவும் இல்லை போலும். சூக்கும் உடம்பே தானே எல்லா பாடலையும் வலியுறுத்தி சொல்றாங்க. அப்ப இதுதான் வந்து எல்லா உடம்புகளுக்கும் வந்து முழு முதல் ஆதாரம் இதுதான் போல தெரியுது. இதுக்கும் ஆதாரம் வேற ஒண்ணும் இல்லை போல தெரியுது அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டால் என்ன செய்வது இல்லையா. அப்ப இதுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய பொருள்கள் உள்ளன காட்டணும் இல்லையா. அதற்கு தான் அந்த கடை இறுதி பாடலாம். ஏன்னா இந்த விவாதம் முடிந்தது. இது போக அப்ப இன்னும் ஒரு பாடல் ஏன் வச்சிருக்காரு இந்த அதிகரணத்துல அப்படின்னா, அதுக்கும் விளக்கம் சொல்றாங்க. ஐயா, இதுவரைக்கும் எல்லா தூள உடம்புகளும் சூக்கு உடம்புகளும் தான் வரும்னு சொன்னீங்க. அப்ப இதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிடுறேன், அப்ப சூக்கு உடம்பு தான் வந்து முடிவான ஆதாரம் போலும், இதற்கு மேலும் ஆதாரங்கள் இல்லை போலும் அப்படின்னு சொல்லி, இதுக்கும் மூல ஆதாரம் இல்லைன்னா அவ்வளவு ஆசங்கை நீக்குவதற்கு எழுந்தது வருஞ்செயுள் என்பது. அந்த ஐயத்தை போக்குவதற்குத்தான் வருஞ்செயுள் எழுந்தது என்று சொன்னார். என்ன, தூளமாம் உருவினுக்கு சூக்குமம் முதல், அதற்கு மூலம் மான், அதற்கு மூலம் மோகினி, அதன் முதல் தான் மேலதாம் விந்து, சக்தி சிவம் இவை மிசையாம் எல்லாம் சாலையின்று ஆகும் ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது. என்ன, தூளமா உருவினுக்கு சூக்குமம் முதல். ஐயா, சூக்கும் உடல் தான் முதல் காரணம். முதல் காரணம்னா இந்த தூள உடலுக்கு சூக்கும் உடல் முதல் காரணம், அவ்வளவுதான். என்ன அதுக்காக சூக்ம உடல் தான் பரம ஆதாரம் நினைச்சிடாத, அதுக்கு மேலையும் மூலங்கள் இருக்கின்றன. என்ன அதற்கு மூலம்? மான். அப்படின்னா இந்த சூக்கும் உடலுக்கும் ஒரு முதற்காரணம் உள்ளது, அதுக்கு பேர் என்னது? மான். மான் இது இந்த காட்டில் ஓடுறமான பிரகிருதி, பிரகிருதி மாயைக்கு மான்னு பேர் உண்டு. ஆமா, பிரகிருதி மாயிலிருந்து தோன்றியதுப்பா இந்த சூக்ம சரீரம். ஆகவே சூக்ம சரீரம் வேணா தூள சரீரத்துக்கு அது காரணமா இருக்கலாம், ஆனா பிரகிருதிக்கு பார்க்கும்போது பிரகிருதியின் காரியமாகவே எது உள்ளது? இந்த சூக்ம சரீரம் உள்ளது. அது என்ன பிரகிருதி மாயை அப்படின்னா கேட்டீங்கன்னா, அதையெல்லாம் வந்து நாம அடுத்த அதிகரணத்துலதான் 36 தத்துவங்களை பற்றி சொல்ல இருக்கின்றார். அப்ப நாம விளக்கமா பார்க்க இருக்கின்றோம். ஏற்கனவே முதல் சூத்திரத்துல தொகுத்து சொல்லியிருக்கின்றார், அது நாம பார்த்ததுதான். ஆனா அது இடைவெளி அதிகமாகி விட்டது. அடுத்த அதிகரணத்துல நல்லா விளக்கமா பார்க்க இருக்கிறோம். இப்போ என்ன தெரிஞ்சுக்குவோம், பிரகிருதியிலிருந்து தோன்றியதுதான் சூக்ம சரீரம். இந்த சூக்ம சரீரம் ஒன்னு எல்லாத்துக்கும் அடிப்படையான மூலம் என்று. சரி, அப்ப பிரகிருதிக்கு மேல அதையும் உண்டாக்குற மூலம் ஏதாவது இருக்குதா அப்படின்னா, அதற்கு மூலம் மோகினி. அந்த பிரகிருதி மாயையும் உண்டாக்குன்ற காரணமாக இருப்பது எது? மோகினி. மோகினின்னா என்ன அப்படின்னு கேட்டா, அசுத்த மாயை. அசுத்த மாயைக்கு தான் என்ன பேரு? மோகினின்னு பேரு. அப்போ அந்த அசுத்த மாயைக்கும் மேல அதையும் உண்டாக்கக்கூடிய முதல் காரணம் இருக்கா? அதன் முதற்றான் மேலதான். அதன் முதற்றான் மேலதான், அந்த அசுத்த மாயையாகிய தானே மேலதான். மேலதான் என்ன? பரம முதல் காரணமா. அந்த அசுத்த மாயை வந்து வேறு எந்த ஒரு காரணத்திலிருந்தும் தோன்றிய காரிய பொருள் அன்று. இப்படி இதுக்கும் காரணம் அது, அதுக்கும் காரணம் அதுன்னா இதுக்கு முடிவே இல்லையோ, நீங்க பாட்டு நிறைய பேர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பீர்களோ அப்படின்னு கேட்டா, அப்படி அல்ல. அசுத்த மாயின்னு வந்துட்டா அதுக்கும் இன்னொரு முதல் காரணம் என்பது கிடையாது. அசுத்த மாயை தான் பரம முதல் காரணம். அதிலிருந்து தோன்றியது பிரகிருதி மாயை, அதிலிருந்து தோன்றியது சுக்கம் உடம்பு, அதிலிருந்து பல்வேறு தூள உடம்புகள் தோன்றுகின்றன. அப்ப அசுத்த மாயை தான் பரம முதல் காரணம் சொல்லிட்டீங்களே, அப்ப சுத்த மாயின்னு இன்னொன்னு சொல்றாங்களேன்னு ஒரு சந்தேகம் வந்துடும் இல்லையா? அதுக்கு உடனே விளக்கம் இருக்கு. விந்து சக்தி சிவம் இவை மிசையான் அப்படின்னா, விந்து சக்தி. விந்து சக்திங்கிறது என்னது? சுத்த மாயா சக்தி. சுத்தம் அதை வந்து சக்தின்னு உபச்சாரமா சொல்லுவாங்க, வைப்பு சக்தி. ஆமா, பராசக்தி வந்து சிவபெருமானுக்கு தாதான்மிய சக்தி, நெருப்பில் சூடு போல நீங்காமல் இருப்பது. இதை வந்து என்ன சொல்லுவாங்க? வைப்பு சக்தின்னு சொல்லுவாங்க. அடுத்த அதிகரணத்தை அதை விளக்கமா பார்க்க இருக்கிறோம். ஆகவே விந்துன்னு சொல்லாம விந்து சக்தின்னாரு. அது என்ன? குண்டலினி சக்தி, சுத்தமாயா சக்தி. சுத்தமாயை, மகாமாயை, குண்டலினி, விந்து, இவையெல்லாம் சுத்தமாய்க்கு பல்வேறு பெயர்கள். விந்து சக்தி சிவம். சிவம்னா இந்த இடத்துல சுத்தம்னு அர்த்தம். அடுத்த அடியில ஒரு சிவம் வரும், அதுதான் சிவபெருமான குறிக்கும். இந்த முதல்ல உள்ள சிவம் வந்து சுத்தம்ங்கிற பொருள் வந்து குறிப்பொருள் சொல்லியிருப்பாங்க. சிவம் என்றது முன்னையது சுத்தம் என்னும் பொருட்டு. முதல்ல சொன்ன சிவம் சுத்தம்ங்கிற பொருள். பாத்தீங்களா எவ்வளவு நுட்பம் இருக்கு பாருங்க. ஆகவே விந்து சக்தி சிவம், சுத்தமாக மிகவும் அது வந்து என்னது? அது சுத்தமாக இருப்பது. இவை மிசையா, இதுவரை சொன்னவன் அசுத்தமாயை, பிரகிருதி மாயை, சுக்கம் சரீரம், இதுக்கெல்லாம் மேலாக இருப்பது எது? சுத்தமாய். இவற்றையெல்லாம் தனக்கு தன்னுடைய வியாபாரத்துக்குள் அடக்கி வச்சிருப்பது, இவற்றுக்கெல்லாம் மேலோங்கி இருப்பது சுத்தமாயை. ஆமா, விந்து சக்தி சிவம் இவை மிசையா. சரி, எல்லாம் எதுக்காக அந்த ஆன்மாவோட பொருந்துச்சு இல்லையா? சுத்தமாயிலிருந்து வாக்குகள் தோன்றி அதனாலதான் நம்ம பேச முடியுது. மற்றபடி நம்ம சரீரமோ நம்ம உலகமோ சுத்தமாயா காரியம் அல்ல. அசுத்தமாயா உலகத்துலதான் வாழுறோம், அசுத்தமாயா சரீரம் தான். ஆனா சுத்தமாயிலிருந்து தோன்றியுள்ள வாக்குகள் நம்மோடு தொடர்பு கொண்டு நம் பேச்சுக்கு துணை செய்கின்றன. சுத்தமாயா தொடர்பு நமக்கு சொல்லுலகம் மூலமாக இருக்கின்றது. அசுத்தமாயா சரீரம் தாங்குகின்றோம், அந்த புவனங்களில் வாழ்கின்றோம். சரி, இந்த சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை, சூக்கும சரீரம், அதிலிருந்து வருகின்ற தூள சரீரம் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இந்த ஆன்மாக்கள்கிட்ட இவையெல்லாம் எதற்காக பொருந்தின அப்படின்னா, அருமையா சொல்றாங்க இவற்றை கொண்டு இல்லையா? அருமையா சொல்றாரு. வாழ்த்தவாயும் நினைக்க மடரஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவனையும் சொன்ன மாதிரி, இவற்றை கொண்டு சிவ வழிபாட்டை முறையாக செய்து சிவபெருமானுடைய திருவடியை அடையக்கூடிய, அந்த முத்திப்பெற்றினை அடையக்கூடிய பக்குவ காலம் நமக்கு வருவதற்காகத்தான் இந்த எல்லா காரியங்களையும் நம்மோடு கூட்டியுள்ளார். தூள உடல், சூக்கு உடல், அதற்கு மூலமாகிய பிரகிருதி, அதற்கு மூலமாகிய அசுத்தமாயை, அதற்கும் மேலாக விளங்கக்கூடிய சுத்தமாயை, இவற்றையெல்லாம் ஏன் உயிர்களாகிய நம்மோடு இறைவன் கூட்டியுள்ளான் அப்படின்னா, இறைவன் திருவடியை அடையக்கூடிய பக்குவ காலம் எய்தும் பொருட்டு. எப்படி எய்தும்? இவற்றை வச்சு எப்படி பக்குவ காலம் எய்தும்? இந்த உடம்புகளை வச்சுதான் நாம என்ன செய்யணும்? உடம்பு உலகத்தை வச்சுதான் சிவ வழிபாடு செய்யணும். சிவ வழிபாடு செய்யும் பொழுது முத்தி அடையக்கூடிய பக்குவம் நமக்கு வரும் இல்லையா? ஆகவே அந்த முத்தி பக்குவம் நம்ம அடையும் பொருட்டு தான், அந்த பக்குவ காலம் சார்வதற்காகத்தான் நம்மோடு இந்த அனைத்தையும் கூட்டியுள்ளார் அப்படின்னு சொல்லி முடிக்கின்றார் இல்லையா? பதவுரையில் அதை அருமையாக காட்டியிருக்கின்றார். பொழிப்புரையில பார்த்தோம் அப்படின்னா, தூள உடம்பிற்கு முதல் காரணம் சூக்கும உடம்பு, அதற்கு முதல் காரணம் மூலப்பகுதி, அதான் பிரகிருதி. அதற்கு முதல் காரணம் மோகினி, இது அசுத்தமாயை. அதுவே பரம முதற் காரணம் எனப்படும். அசுத்தமாயைக்கு வேறொரு முதற் காரணம் கிடையாது, அதுதான் பரம முதற் காரணம். அப்ப சுத்தமாயை, அதாவது குண்டலினின்னு சொல்றாங்களே சுத்தமாயை அப்படின்னா, ஏனை குண்டலினி சக்தியோ எனில், அதாவது சுத்தமாயையோ என்று சொன்னால், அது சுத்தமாய் இவை அனைத்திற்கும் வியாபகமாய் நிற்கும். இந்த அசுத்தமாயை பிரகிருதி மாயை எல்லாத்துக்கும் எல்லாத்தையும் வியாபித்து அது மேலானதான் நிற்கும். அதான் நல்லா கவனிச்சுக்கணும். அசுத்தமாயைக்கு காரணமாக இருக்கும்னு சொல்லல. அசுத்தமாயைக்கு எப்படி சுத்தமாயை காரணமா இருக்க முடியும்? இரும்புக்கும் பித்தளைக்கும் எப்படி தங்கம் காரணமா இருக்க முடியும் இல்லையா? அது மாதிரி அசுத்தமாயை வந்து சுத்தமாயிலிருந்து தோன்றுமா? தோன்றும்னா சுத்தமாயிலே அந்த அசுத்த சக்தி இருந்தால் அல்லவா அசுத்தமாயிலிருந்து தோன்ற முடியும். அசுத்த சக்தி அதுல இருந்ததுன்னா அதுக்கு ஏன் சுத்தமாயின்னு பேர் வரப்போகுது? ஆகவே காரணம்னு சொல்லல. சிலர் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க, சுத்தமாயிலிருந்து அசுத்தமாயை தோன்றும்னு இதுக்கு விளக்கம்லாம் எழுதியிருக்காங்க. அதெல்லாம் தவறு, சித்தாந்தத்துக்கு பொருந்தாது. என்ன சொல்றாங்க, சுத்தமாயை வந்து அசுத்தமாயை விட மேலானதாக அதையும் தனக்குள் அடக்கிக் கொண்டு வியாபகமாக இருக்கும் தான் சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்லை. என்ன அது சுத்தமாய் இவை அனைத்திற்கும் வியாபகமாய் நிற்கும். இவ் இருவகை பிரபஞ்சமும், சுத்த உலகம் அசுத்த உலகம் இருவகை பிரபஞ்சமும் எதுக்காக சேர்ந்திருக்கு உயிரோட? ஆன்மா சிவத்தினை சார்தற்கு ஏதுவாகிய பக்குவகாலம் சாளுதற் பொருட்டு. அந்த பக்குவகாலம் ஆன்மாவை பொருந்துதற் பொருட்டு இப்பெத்த காலத்து உளவாவன. இந்த பெத்த நிலையில நம்மோடு இந்த இருவகை உலகங்களும், சுத்த உலகங்களும் அசுத்த உலகங்களும் கூடி உள்ளன. சிவத்தை சார்கின்ற பக்குவ காலம் உருவாகும் பொருட்டு கூடி உள்ளன என்று அற்புதமாக விளக்கினார். ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது சால அப்படின்னு கடைசியில் இருக்கு இல்லையா, கடைசி அடி இன்றாகும் அப்படிங்கிறதுக்கு இல்லையாகும்னு பொருள் எழுதிட்டாங்க. இன்றுனா இல்லைன்னு இருக்கு இல்லையா, அப்படி அல்ல. இன்றுனா இப்போது இந்த காலத்தில் அப்படின்னு அர்த்தம். இந்த காலத்தில் என்னதான், இப்பெத்த காலத்தில், அதான் இப்பெத்த காலத்து உடவாவன. இன்று இடநோக்கி பொருள் கொள்ளணும். இப்பெத்த காலத்தில் இந்த சுத்த உலகம் அசுத்த உலகம் எல்லாம் ஏன் பொருந்திருக்கு அப்படின்னா, ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது சால, சார்ந்த போதுன்னா சார்தற்கு ஏதுவாகிய போது, போதுன்னா என்ன அர்த்தம், காலம்னு அர்த்தம். போதுன்னா காலம், அப்போது இப்போது சொல்ற முடியாது, போதுன்னா காலம். சிவத்தினை சார்ந்த போதுன்னா சார்தற்கு ஏதுவாகிய போது. ஆகவே சார்ந்த என்பது போதுங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கிற பெயரச்சும், போதுங்கிறது ஏது பெயர், நம்ம சார்வதற்கு காரணமாகிய போது, ஏதுவாகிய போது, அதனால போது என்பது ஏது பெயர். ஆகவே சார்ந்த என்பது ஏது பெயர் கொண்ட பெயரச்சும். சரி, சால அப்படின்னா என்னது, உண்டாக. சிவத்தினை சார்வதற்கு ஏதுவாகிய காலம் உண்டாகுவதற்கு, உண்டாவதற்காக இந்த பாத்தீங்களா எவ்வளவு ஒரு நேரிய நோக்கில் சொல்லியிருக்கின்றார்கள். வினைகளை ஈட்டுவதற்காக இந்த தத்துவங்கள்லாம் உண்டாச்சுன்னு சொல்லல. திருவடி சேருடைய பக்குவ காலம் வரணும் இல்லையா, அதுக்காக உருவாச்சு அப்படின்னு என்ன அற்புதமா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஆன்மா சிவத்தினை சார்ந்த போது சால, இன்று ஆகும், இந்த பெத்த காலத்தில் இவை ஆகும். அதனால பாடலுடைய சிறப்பு என்னவென்றால், பாடலுடைய சிறப்பு என்னவென்றால், தூள உடம்புக்கு முதல் காரணம் சூக்கு உடம்பு இருக்கு, தூளமா முருவினுக்கு சூக்கும முதல், அதற்கு மூலம் மான், அதற்கு மூலமாக இருப்பது பிரகிருதி, அதற்கு மூலம் மோகினி, அந்த பிரகிருதி மாயைக்கு முதல் காரணமா இருப்பது அசுத்த மாயை. அப்புறம் எப்படி இருக்கு பாடல, அதன் முதற்றான் மேலதான் விந்து சக்தி இருக்கு. அந்த அசுத்த மாயைக்கும் முதலாக இருப்பது விந்து சக்தி, சுத்த மாயா சக்தின்னு இருக்குதே. அப்ப அசுத்த மாயின் முதல் காரணம் தானே சுத்த மாயின் இருக்கிறது அப்படின்னு தோணலாம். ஆனா அப்படி பொருள் கொண்டால் சர்க்காரிவாதத்துக்கு என்ன செய்யாது, பொருந்தாது. சுத்தமான மாயிலிருந்து எப்படி அசுத்த மாயை தோன்றவும் பொருந்தாது இல்லையா? அப்போ சுவாமியர் என்ன சொல்றாங்க, அந்த முதல் தான் என்பது சேர்த்து எழுதப்பட்டுள்ளது புணர்ச்சி விதி காரணமாக. முதல் கூட்டல் தான், முதல் என்ற சொல்லோடு தான் என்ற சொல் சேரும் போது எப்படி சேரும், முதல் கூட்டல் தான் சமம் முதற்றான். இதுல என்னன்னா ரெண்டு வகையா புணரலாம். இது இந்த முதல் என்பதும் தான் என்பதும் ரெண்டு வகையா புணரலாம். அந்த ரெண்டு வகை என்னங்கிறது நமக்கு தெரியணும், அப்பதான் இதை சுவைக்க முடியும். முதல் கூட்டல் தான் வந்து முதற்றான் புணரலாம், முதரான்னு புணரலாம். அந்த இரு இல்லாம முதரான். அப்படி முதரான் இருந்தாதான் முதல் காரணம்ங்கிற பொருள் வரும். அப்பதான் முதல்ங்கிறது எழுவாயாகி முதல் காரணம்ங்கிற பொருளை தரும். முதற்றான் வரும்போது அந்த பொருளை தராது. அதான் சுவாமிகள் காட்டுவது, அதான் சொல்றாங்க பாருங்க. அதன் முதற்றான் என்பது அம்மூலப்பகுதிக்கு முதலாகிய தான் இல்லையா. அப்போ முதரான் இருந்ததுன்னா முதல் காரணமாகிய தான் பொருள் வரும் இல்லையா. அதன் முதல் காரணம் தான், அதாவது முதல் கூட்டல் தான் ரெண்டு வகையா புணரும். அதுல ஒண்ணு முதரான், பாட்டுல இல்லாதது முதரான். அப்படி இருந்தா அங்க முதல் வந்து எழுவாய், தான் சும்மா ஒரு அசை மாதிரி தான். அப்ப அது என்ன பொருள், நீங்க சொன்ன மாதிரி அந்த அசுத்த மாயைக்கு முதல் காரணம் சுத்த மாயைங்கிற அந்த தவறான பொருளுக்கு அது இழுத்து செல்லும். ஆனா முதரான்னு பாடல்ல இல்லையா, முதற்றான் இருக்கு இல்லையா. அப்ப முதற்றான் அது என்ன ஆகுது அப்படின்னா முதலாகிய தான் என்று அது இருவேரொட்டு பண்பு தகையா இருக்கும். முதலாகிய தான் முதற் காரணமாகிய தான் என்ன, அந்த பிரகிருதிக்கும் முதல் காரணமாகிய அசுத்த மாயையாகிய தான் மேலதாம் பரம முதல் காரணமா, எல்லா காரியங்களுக்கும் மேலான முதல் காரணமா அப்படிங்கிற பொருள் வருது. இப்ப அசுத்த மாயைக்கும் முதல் காரணம் சுத்த மாயின்னு வரல, மேலதான் முற்றுப்புள்ளி வச்சிரு, அந்த இடத்துல மேலதான் சொல்லி முற்றுப்புள்ளி வச்சிரு. அப்புறம் விந்து சக்தி சிவம் அப்படிங்கிறது தனி, அது சுத்த மாயை, அது வந்து என்னது விந்து சக்தி சுத்தமானது, அதாவது சுத்த மாயை சுத்தமானதுன்னு சொல்றாங்க, அது தனி. மேலதாமோட முற்றுப்புள்ளி வச்சிடணும், மேலதாம்னா பரம முதல் காரணமா, எது பரம முதல் காரணமா, அதன் முதற்றான். எதன் முதற்றான், அந்த பிரகிருதிக்கும் முதலாக இருக்கக்கூடிய அந்த அசுத்தமாயாகிய தான் பரம முதல் காரணமா மேலதான். அப்படி வைங்க முற்றுப்புள்ளி அப்படின்னு சுவாமிகள் நமக்கு வழிகாட்டுறாங்க. அம்மூலப்பகுதிக்கு முதலாகிய தான், தான் அசுத்தமாயை, அது என்ன இலக்கணம் குறிப்பதற்கு, இருவயரொட்டு பண்பு தொகை இல்லையா, இருவயரொட்டு பண்பு தொகை முதலாகிய தான் அப்படின்னு வருது. முதலாகிய தான் என இருவேரொட்டு பண்பு தொகையாய் மோகினியின் மேல் நின்றது. மோகினின்னா அசுத்தமாயி, அசுத்தமாயை தான் அது குறிக்கிறது. அதன் முதற்றான் என்று அனுமதித்து மேலதாம் என பரம முதற்காரணமாதல் கூறப்பட்டது. அதாவது அனுமதித்துனா என்னன்னா மீண்டும் சொல்லி, மூலம் மான் அதற்கு மூலம் மோகினின்னு முதலே சொல்லியாச்சு. அதாவது பிரகிருதி, பிரகிருதிக்கு முதல் காரணம் அசுத்தமாயின்னு முதலே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, அந்த பிரகிருதிக்கு முதல் காரணமாகிய அசுத்த மாயையே அப்படின்னு திரும்ப சொல்லி இல்லையா, அதுதான் பரம முதல் காரணமா, அதுக்கு மேல இன்னொரு முதல் காரணம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க, அனுபவித்து சொன்னது. சரி, இவ்வாறன்றி இப்படி சரியா பொருள் சொல்லாம முதல் என்றதனை எழுவாயாக வைத்து உரைப்பார்க்கு, முதல் என்பதை முதல் காரணம் அப்படிங்கிற அர்த்தத்திலேயே வச்சு எழுவாய வச்சு உரைப்பார்க்கு, ரகரம் இரட்டித்தல் பொருந்தாமையும், முதற்றான் ரகரம் எப்படி என்ன செய்யாது இரட்டித்து வராது, முதரான் தான் வந்திருக்கணும். நீங்க அத முதல் காரணம்னு பொருள் பண்ணீங்கன்னா அந்த முதல் தான் எப்படி வரும், முதரான் தான் வரும் ஒழிய முதற்றான் ரெட்டிச்சு வராது, ரெண்டு ரகர ஒற்று வராது இல்லையா. மேலும் சித்தாந்தத்திற்கு ஏழாமையும் உணர்க, சித்தாந்தத்திற்கும் அது பொருந்தாது என்று எவ்வளவு அரிய பொருள் பாருங்க. இந்த காலத்துல பிரிச்சுதான் எழுதணும்னு சொல்றாங்களே, அதுக்காக சொல்றாங்க, செய்யலாம் பிரிச்சுதான் எழுதணும், எழுதுனா இந்த பொருள் என்ன ஆயிரும். அப்ப காலத்தின் தேவைக்கு ஏற்ப பிரிச்சு எழுதுனதை மறுபடியும் வந்து, அதாவது சேர்த்து எழுதுனதை பிரிச்சு எழுதுன மாதிரியும் போட்டுக்கலாம். இப்ப திருவருட்பயன் போன்ற நூல்கள் போடலாமே, அதெல்லாம் சின்ன நூல்கள் தானே, அவ வந்து சேர்த்து எழுதிய ஒன்னு போட்டு பிரிச்சு எழுது மாதிரி போட்டா இப்படி சேர்ந்து இருக்கிற சொற்களை இப்படி பிரிக்கணுங்கிற ஒரு வழிமுறையும் மக்களுக்கு தெரியும் இல்லையா. சிவம் என்றது முன்னையது சுத்தம் என்னும் பொருட்டு விளக்குன, சால ஆகும் என இயையும், அதாவது பக்குவ காலம் பொருந்துவதற்கு இந்த தத்துவங்கள்லாம் இந்த பெத்த காலத்தில் உளவாகும், அதான் பொருள். சாலுதல்னா அமைதல் பொருந்துதல், சார்ந்த என்னும் பெயரச்சம் ஏது பெயர் கொண்டது விளக்குன, இதனானே மேலதன்கண் நிகழும் ஆசங்கை நீக்கி வருந்தைக்கு தோற்றுவாயும் செய்யப்பட்டது. இதனானே மேலதன்கண் நிகழும் ஆசங்கை நீக்கி, என்ன ஆசங்கை, ஐயா எல்லா தூள உடம்புகளும் சூக்கு உடம்புல இருந்து தான் தோன்றுதுன்னா அப்ப அதுதான் வந்து பரம முதல் காரணமோ, சூக்கு உடம்பு தான் பரம முதல் காரணமோ அப்படிங்கிற சந்தேகத்தை போக்கி, இல்லப்பா அதுக்கும் மேல பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்க, சுக்கு உடலுக்கும் முதல் காரணம் பிரகிருதி, அதுக்கும் முதல் காரணம் அசுத்தமாயை, ஆனா அந்த அசுத்தமாயை ஆகிய தானே பரம முதல் காரணமா, அப்ப சுத்தமாயின்னு சொல்லுவாங்களேன்னா அது வந்து சுத்தமானது இல்லையா, இதற்கு முதல் காரணமா அமையாதது, ஆனால் இதையெல்லாம் வியாபித்து மேலாக விளங்குவது. சரி, இந்த சுத்த பிரபஞ்சம் அசுத்த பிரபஞ்சம்லாம் ஏன் கூடியது, ஆன்மா சிவத்தை சாரும் பொருட்டு இந்த பக்குவ காலத்தில் உருவாகியது. ஆகவே ஈற்றடியில் உள்ள சிவம் சிவபெருமானை குறித்தது, ஆன்மா சிவபெருமானை சார்ந்த போது சால சார்வதற்கு ஏதுவாகிய காலம் அமைய இன்று ஆகும், இப்பெத்த காலத்தில் உளவாகும் என்று சொல்லி விளக்குகிறது. ஆக இருவினை என்ப, இருவினை இன்ப, அதாவது அந்த இரண்டாம் அதிகரணத்தினுடைய முதல் பாடல், இது கடைசி பாடல். முதல் பாடல்ல இருவினை இன்ப துன்பத்தின் தொடங்குச்சு இல்லையா, இந்த இரண்டாம் அதிகரணத்தின் முதல் பாடல், அதிலே இருந்து இதுகாரம் இந்த கடைசி செய்யுள் வரைக்கும் எந்த கருத்து உணர்த்தப்பட்டது, முதற் செய்யுளின், முதற் செய்யுள்னா இரண்டாம் சூத்திரத்துல முதல் செய்யுள் வந்தது அந்த சூத்திர பாட்டு, உலகலாமாகி வேறாய் உடனுமாய் சூத்திர பாட்டு வருது இல்லையா, அதுல என்ன வந்தது, அழகிலா உயிர்கள் கண்மத்தானையின் அமர்ந்து செல்லன்னு வந்தது இல்லையா, அந்த கூரை விளக்கு இத்தனை செயல்களும் விளக்கின, அழகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல, இருவினைப்படி உயிர்கள் எல்லாம் போக்குவரவு புரிய என்ற அந்த பகுதியை எடுத்துக்கொண்டுதான் இந்த இரண்டாம் அதிகரணத்தின் முதல் பாடல் தொடங்கி இந்த பாடல் வரை விளக்கியுள்ளார்கள் என்ற